பவள விழா காணும் பேராசிரியர் க. சிவத்தம்பி. சிறப்பு பட்டக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஈழத்துக்குள் மட்டும் தனது ஆய்வுப் பணிகளை நடாத்தாது, தமிழகத்திலே இவருடைய ஆய்வு அணுகுமுறைகளுக்கு பெரும் வரவேற்பு இருந்ததனால் சென்னையில் உள்ள உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் வருகை தரு அறிஞராகவும் அவரை பணியாற்றுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். பேராசிரியரின் வழிகாட்டலிலே அந்த நிறுவனம் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலே இடம்பெற்று வந்த இலக்கிய வளர்ச்சி பற்றிய ஓர் ஆய்வரங்கையும் நடத்தியது. ஈழத்தில் மட்டுமல்ல, தமிழர்கள் பரந்து விரிந்து வாழும் கல்வி சமூகத்திலும் நன்கு போற்றப்பட்டவர் பேராசிரியர் க. சிவத்தம்பி என்பதை எடுத்துக்காட்ட, சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கியத்துறை தலைவர் பி. அரசு அவர்கள் அடுத்து தனது கருத்துரையை தருகின்றார்.
பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களின் 75 அகவை நிறைந்த பவள விழா நேரத்தில் அவர் குறித்து பேசுவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய ஆய்வுகள் பற்றி கடந்த ஆண்டுக்கு முதல் 2005 டிசம்பர் மாதத்தில் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையும் டொரண்டோ பல்கலைக்கழக தென்னாசிய ஆய்வு மையமும் இணைந்து ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் ஒன்றை நடத்தினோம். அந்த கருத்தரங்கில் தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான ஆய்வாளர்கள், ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் தமிழ்த்துறையில் உள்ள பேராசிரியர்கள் பெரும்பகுதியானோர் பங்கேற்று பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களின் தமிழியல் ஆய்வும் அவர்களது வகிபாகமும் திசை வழிகளும் என்னும் கருத்தரங்கு 3 சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய துறையில் நடைபெற்றது. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களின் ஆய்வுகள் பற்றி சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய துறையில் இவ்வகையான கருத்தரங்கு நடந்ததற்காக நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களின் ஆய்வுகளை நாம் புரிந்து கொள்வதற்காக இப்படி வகுத்துக் கொள்ளலாம். தமிழர்களுடைய வரலாறு என்பது 300 கொண்டது என்பது வரையறுக்கப்பட்டு விட்டது. அதற்கு முன் இருக்கலாம், இருந்தாலும் சான்றுகளில் சார்ந்து 2300 தொடர்ச்சியான இந்த தமிழ் மொழி பேசும் ஒரு இனக்குழு இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் உறுதிப்பட்டுள்ளன. இந்த பின்புலத்தில் இந்த 2300 ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலமாக எப்படியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்கிறேன். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய ஆய்வுகள் கிபி 2000 முற்பட்ட காலம் பற்றிய தமிழ் இலக்கியம், இலக்கணம், தமிழ் சமூகம் பற்றிய ஆய்வுகள் என்று ஒரு பிரிவாக சொல்லலாம். கிபி 7 தொடக்கம், 19 இடைப்பட்ட காலத்தில் உருவான தமிழ் இலக்கியம், கல்வெட்டுகள், அது சார்ந்த தொடர்பான ஆய்வுகளை இன்னொன்றாக சொல்லலாம். 3, 20 பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் செய்த 20 பற்றி பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் செய்த ஆய்வுகள் என்று சொல்ல முடியும். இந்த முதல் நிலையில், அதாவது தொல் பழங்காலம் பற்றிய தமிழர்கள் பற்றிய ஒரு ஆய்வு என்பது மிக முக்கியமான ஆய்வாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், குறிப்பாக பிரித்தானியர்கள் தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளில் இன்றைக்கு இந்தியா என்று அழைக்கப்படும் இந்துஸ்தான் என்ற நிலப்பகுதியில் அவர்கள் ஆட்சி அதிகாரம் செலுத்திய பொழுது அவர்கள் இங்கு வந்தவுடன் அவர்கள் செய்த ஆய்வுகளில் மிக முக்கியமானது கல்கத்தாவை அடிப்படையாக கொண்டு அவர்கள் உருவாக்கிய ஏசியாட்டிக் சொசைட்டி என்ற நிறுவனத்தின் மூலமாக இந்தியவியல் பற்றிய ஆய்வுகளை தொடங்கினார்கள். அந்த ஆய்வில் இந்தியா என்ற நாடு அடிப்படையில் சமஸ்கிருத மொழியை முதன்மையாக கொண்டதாகவும், ஆரியர் என்ற ஒரு தேசிய இனத்தை முதன்மையாக கொண்டதாகவும் அவருடைய ஆய்வுகள் நடைபெற்றன. வில்லியம் ஜோன்ஸ் தொடங்கி, பிறகு வில்சன் தொடங்கி, பின்னர் பேராசிரியர் மேக்மில்லன் வரை இந்த ஆய்வுகள் என்பது மேக்ஸ்மில்லன் வரை இந்த ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. இவர்கள் எல்லோரும் ஒரு இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்த சமஸ்கிருதம்தான் இந்தியாவினுடைய முதன்மையான மொழி என்றும், முதன்மையான பண்பாடு அந்த சமஸ்கிருத மொழியை சார்ந்த வேதகால பண்பாடு என்பது தொடர்பான ஆய்வுகளைத்தான் மேற்கொண்டிருந்தார்கள். மாறாக 1900 தொடக்கம் 1924 வரை தொடர்ச்சியாக ஆய்வுகளின் மூலமாக சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலங்களில் பெரியவர்கள், குறிப்பாக பேராசிரியர் சி வை தாமோதரன் பிள்ளையும் பின்னர் கூவே சாமிநாத ஐயரும் சேர்ந்து தமிழ் சுவடிகளிலிருந்து இதுவரை அறியப்படாத மிக அரிய தொல் பழம் தமிழ் இலக்கியத்தை கண்டுபிடித்தார்கள். அதை பதிப்பித்தார்கள், வெளி உலகு கொண்டு வந்தார்கள். இந்த இரண்டு நிகழ்வும் ஐரோப்பியர்களால் இந்தியா என்று கருதப்படும் நிலப்பகுதியில் சமஸ்கிருத மொழிக்கு மாற்றான இன்னொரு ஒரு மொழி குடும்பம் இருக்கிறது என்பதையும், அந்த மொழி குடும்பத்துக்கென தனியான பண்பாட்டு மரபுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன என்பதையும் உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த பின்புலத்தில்தான் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய 1965-75 ஆண்டுகளில் அவர் நிகழ்த்திய ஆய்வுகளின் மூலமாக இவ்விதம் இந்தியா என்ற நிலப்பகுதியில் சமஸ்கிருத மரபுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திராவிட மரபு என்று சொல்லக்கூடிய தமிழை முதன்மைப்படுத்திய ஒரு செம்மொழி இலக்கிய மரபும், ஒரு பழமையான தொல்காப்பிய இலக்கண மரபும் இருந்தது என்பதை சார்ந்த ஒரு அங்கீகாரம் என்பது கிடைத்தது. அதில் பேராசிரியர் செய்த ஆராய்ச்சிகள் என்பவை, அவர் தமது கலாநிதி பட்டத்திற்காக மேற்கொண்ட ஆய்வில் பண்டை தமிழ் சமூகத்தில் நாடகம் என்ற ஆய்வை மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் மூலமாக கிரேக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய பண்டை இன மரபுகள் சார்ந்த ஒரு இனக்குழுவை போலவே தமிழகத்திலும் அல்லது தமிழ் பேசக்கூடிய ஒரு இனக்குழுவும் இங்கு இருந்திருக்கிறது என்பதும், அதில் ஒரு சமச்சீரற்ற சமூக அமைப்பு செயல்பட்டது என்பதும், அதில் பல்வேறு வகையான பழம் மரபுகளை கொண்ட கலைஞர்களும், குறிப்பாக பாணர்கள், புலவர்கள், இப்படியான விரலியர்கள், இப்படி பலர் வாழ்ந்தனர் என்றும், அவர்களுடைய கலை வடிவங்கள் செழுமையாக நடைமுறையில் இருந்தன என்பதையும் தனது ஆய்வின் மூலமாக அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார்கள். பிறகு சிவத்தம்பியினுடைய இந்த காலத்தில் எழுதப்பட்ட இன்னும் மிக முக்கியமான சில ஆய்வுகளில் குறிப்பிடத்தக்கது, குறிப்பாக அவர் பண்டை தமிழ் சமூகத்தினுடைய திணை கோட்பாடு பற்றிய ஆய்வாகும். அதை போலவே பண்டை தமிழ் சமூகத்தில் உருவான மேட்டிமை சார்ந்த தன்மைகளின் வளர்ச்சி, த டெவலப்மெண்ட் ஆஃப் அரிஸ்டோக்ராசி இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு என்ற அவருடைய ஆங்கில கட்டுரை. அதை போலவே அவருடைய இந்த திணை கோட்பாடு சார்ந்து உருவான உளவியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்டுரை. ஏறக்குறைய அவருடைய கலாநிதி ஆய்வு பட்டமும் அதை சார்ந்த இவ் சங்க இலக்கியம் தொடர்பான இந்த பிற ஆய்வுகளும் ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்தன. என்னவென்று சொன்னால், இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை போலவே திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த தமிழ் என்பது ஒரு தமிழ் பழம் நாகரிகம் என்றும், அந்த நாகரிகத்தை சார்ந்து ஒரு தொன்மையான கிரேக்க இலக்கியத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரு தொல் பழம் தமிழ் இலக்கியம் உண்டு என்பதற்கான தர்க்கபூர்வமான அறிவியல் பூர்வமான சான்றுகளை இவருடைய இந்த ஆய்வுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டன என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், இக்காலங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் தேசிய இனத்தை முதன்மைப்படுத்தி பேசிய பலரும், குறிப்பாக தேவனையப்பாவாணர், இலக்குவனார், இப்படியான பல பேராசிரியர்களும் இந்த கருத்தாக்கத்தை முதன்மைப்படுத்தினாலும் அதற்கு அவர்கள் அறிவியல் பூர்வமான சான்றுகளை தந்தார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய இந்த ஆய்வுகளின் மூலமாக குறிப்பாக பண்டை தமிழ் சமூகத்தில் இருந்த நிலவியல் அமைப்பு, அங்கு வாழ்ந்த மக்கள் தன்மை, அதன் மூலமாக அவர்கள் உருவாக்கிய கலை இலக்கியம் வரலாறு தொடர்பான ஒரு இலக்கிய எடுகோலாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மானிடவியல் ஆய்வை அவர் செய்தார் என்று சொல்ல முடியும். இந்த ஆய்வு இந்தியாவை பொறுத்தவரை மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர்களால் வட இந்தியாவை பற்றி கொண்டிருந்த அளவிற்கான ஒரு ஒரு மிகப்பெரிய மதிப்பீட்டை தென்னிந்திய அல்லது தென்னிந்தியாவில் இன்றைக்கு வாழக்கூடிய தமிழ் இனத்தின் முந்தைய வரலாற்றை உறுதிப்படுத்துவதாக அமைந்தது. இது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களின் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பாக நான் கருதுகிறேன். இப்பங்களிப்பை வரலாற்று பேராசிரியர்களான ஜன்பகலட்சுமி, பேராசிரியர் பணிக்கர் போன்ற பலர் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய இரண்டாவது மிக முக்கியமான பங்களிப்பு குறிப்பாக 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டு முறையே உள்ள தமிழில் மிக அதிகமான பங்களிப்பாக உள்ள சமய இலக்கியங்கள் தொடர்பாக அவர் செய்த ஆய்வுகளாகும். இதில் குறிப்பாக அவர் சைவ இலக்கியத்தை பற்றி ஆய்வு செய்த பொழுது திருமுறைகள் தொடங்கி மெய்கண்ட சாஸ்திரம் என்ற வளர்ச்சியை பற்றி அவர் சொல்கிற பொழுது ஒரு பாசுர மரபில் உருவான ஒரு மனித நேய மரபு என்பது அந்த மனித நேய் மரபையே ஒரு தத்துவ உரையாடலாக உருவாக்கியதுதான் மெய்கண்ட சாஸ்திரங்கள் என்று அவர் எழுதியிருக்கார். அது பற்றியான விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கார். அதே போலவே பிற்காலங்களில் தமிழ் சூழலில் உருவான மிக முக்கியமான சமய மரபை சார்ந்த திருமூலர், குமரகுருபரர், அருணகிரிநாதர், வள்ளலார், குறிப்பாக தாயுமானவர் இவர்களை பற்றி இவர் ஆய்வு செய்யும் பொழுது இரண்டாவது பக்தி யுகம் என்று குறிப்பிடுகிறார். இந்த இரண்டாவது பக்தி யுகம் என்று இவர் குறிப்பிடுகிற பொழுது கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 10ஆம் நூற்றாண்டு வரை உருவான ஒரு பக்தி இலக்கிய மரபிலிருந்து ஒரு வேற்றான தமிழ் மரபு உருவானது என்றும் இந்த மரபு என்பது மனிதாபிமானத்தை முதன்மைப்படுத்தி மனித நேயத்தை முதன்மைப்படுத்திய ஒரு தமிழக சமய இலக்கிய மரபாக உருவானதாக அவர் பதிவு செய்கிறார். ஒரு மார்க்சிய முறையியலை முதன்மைப்படுத்திய பேராசிரியர் அவர்கள் மார்க்சிய இயங்கியல் சார்ந்து சமூக வரலாற்றை எழுதக்கூடிய பேராசிரியரான சிவத்தம்பி அவர்கள் இவ்விதம் சமயத்தையும் மனித நேயத்தையும் இணைத்து காணக்கூடிய ஒரு மானிடவியல் துறை சார்ந்த சொல்லாட்சிகளால் அவர் செயல்பட்டிருப்பதை காண முடியும். இதில் சில விஷயங்களை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் குறிப்பாக சமயம் என்பது மனித நேயத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதும் அது சார்ந்துதான் நாம் அவற்றின் பல்வேறு கூறுகளை பார்க்க வேண்டும் என்பதை அவருடைய பயிற்சியின் மூலமாக உருவான மானிடவியல் துறை சார்ந்த சொல்லாடல்கள் மூலமாக அவர் விரிவாக பதிவு செய்திருப்பதை காண்கிறோம். நிறுவனமாக உருப்பெற்ற ஒரு சமயத்தின் மூலம் இவ்விதமான சாத்தியப்பாடுகள் உண்டா என்ற விமர்சனம் உருவக்கம் இருக்க ஒரு சமயத்தை மானிடவியல் கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்ததில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு என நான் கருதுகிறேன். இது அவருடைய பண்டை சமூகத்தை பற்றிய ஆராய்ச்சி அளவிற்கு மிகச்சிறந்த இன்னொரு வகையான துறை ஆராய்ச்சி என்றே நான் கருதுகிறேன். இறுதியாக பிறர் சிவத்தம்பி அவர்கள் 20ஆம் நூற்றாண்டு பற்றி செய்த ஆய்வுகள் என்பவை மிக முக்கியமானவை. குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் உருவான இயக்கங்களை பற்றிய ஆராய்ச்சி, 20ஆம் நூற்றாண்டில் உருவான புதிய ஊடகங்கள் பற்றிய ஆராய்ச்சி என்று நாம் சொல்ல முடியும். குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் ஏன் தமிழகத்தில் திராவிட இயக்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாகிறது, தனித்தமிழ் இயக்கம் என்ற அமைப்பு ஏன் உருவாகிறது, இதனுடைய மூலத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதான பல கேள்விகளுக்கான விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டதில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுக்கு மிக முக்கியமான இடம் இருப்பதாக கருதுகிறேன். அவர் பேசுகிறார், சைவ சமய மரபின் தொடர்ச்சியாகவே தனித்தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம் போன்றவை உருப்பெற்றிருக்க கூடும் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான வரலாற்று போக்குகள் குறித்த விரிவான இலக்கிய மற்றும் பல்வேறு விதமான பண்பாட்டு தரவுகளை அவர் முன்வைக்கிறார். இதை அவ்வளவு எளிதாக புறந்தள்ள இயலாது. குறிப்பாக மறைமலடிகள், அதாவது அதற்கு முன் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை தொடங்கி மறைமலடிகள் வழியாக திருவிக்கா வழியாக ஒரு தொடர்ச்சியான சைவ மரபு சார்ந்த உரையாடல் என்பது தமிழ் சூழலில் நடைபெற்றிருக்கிறது. இந்த உரையாடல் மரபையும் இருபதாம் நூற்றாண்டில் உருவான இயக்கங்கள், குறிப்பாக தனித்தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம், தமிழிசை இயக்கம் ஆகியவற்றிற்கான பண்புகளோடு பேராசிரியர் இணைத்து பார்க்கும் இந்த ஆய்வு முறை ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாகவே நான் கருதுகிறேன். அதை போலவே இருபதாம் நூற்றாண்டில் உருவான ஊடகங்கள், குறிப்பாக வானொலி, தொலைக்காட்சி, அச்சு ஊடகம் போன்ற பல குறித்து பேராசிரியர்களுடைய ஆய்வுகள் என்பவை மிக விரிவானவை. குறிப்பாக புனைகதைகள், நாவல்கள், சிறுகதைகள் இவை உருவாக்கத்தை ஒரு சமூக இயங்கியலோடு எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றிய அவருடைய ஆய்வுகள் என்பவை மிகச்சிறப்பானவை. வழக்கமாக இவ்வகையான புனைகதைகளையும் அது சார்ந்த விவரங்களையும் பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு தன் முனைப்பு சார்ந்தும் தர்க்கபூர்வமின்றியும் ஒரு தொடர்ச்சியான மரபின் ஒரு வளர்ச்சி என்று கருதுகிற அதே நேரத்தில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் புதிதாக உருவான அச்சு ஊடக பண்புகளையும் அதன் மூலமாக உருவான வாசிப்பு பழக்கத்தையும் அந்த பழக்கத்தின் ஊடாக உருவான புதிய பண்புகளையும் அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய அச்சு பண்பாடு உருவாக்கம் என்றும் அந்த அச்சு பண்பாடு உருவாக்கத்தை இருபதாம் புனைகதைகளின் ஊடாக நாம் கண்டுகொள்ளலாம் என்றும் பேராசிரியர் அவர்கள் விரிவாக ஆய்வு செய்து நமக்கு தந்திருக்கிறார். இந்த வகையில் ஒரு 2300 ஆண்டுகால தமிழ் சமூகத்தின் நீண்ட தொடர்ச்சியான வரலாற்றில் கிபி 6 நூற்றாண்டுக்கு முன்பட்ட பண்டை தமிழ் சமூகம் குறித்த ஒரு விரிவான ஆய்வை தனது ஆய்வாகவும் பின்னர் வந்த காலத்து சமய மேலாதிக்கம் மிக்க சூழலில் சமயத்தை எப்படி எதிர்கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றிய ஆய்வாகவும் புதிய மறுமலர்ச்சி சார்ந்து புதிய தன்மையில் உருவான இருபதாம் நூற்றாண்டு சார்ந்த ஆய்வுகளை இருபதாம் நூற்றாண்டில் உருவான புதிய தன்மைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் செய்துள்ள ஆய்வுகள் அவரது இந்த 75 நிறைவு பவல விழா காலத்தில், குறிப்பாக அவர்கள் 1956 ஆண்டு தொடக்கம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக தமிழியல் ஆய்வில் மேற்கொண்ட அவருடைய அந்த ஆய்வு புலமை பாரம்பரியம் தமிழ் சமூகம் விதந்து பாராட்ட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்று கருதுகிறேன். பேராசிரியர் சிவத்தம்பி நெடுங்காலம் வாழ்ந்து இன்னும் பல மேல் ஆய்வுகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. வணக்கம்.
பேராசிரியர் க. சிவத்தம்பி குறித்த தனது கருத்துரையை வழங்கியிருந்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கியத்துறை தலைவர் வி. அரசு அவர்கள். பேராசிரியர் க. சிவத்தம்பியிடம் படித்த மாணவர்களில் ஒருவரான கலாநிதி எஸ். சிவலிங்க ராஜா என்பவர் இப்படி கூறுகின்றார். உங்களிடம் சங்ககாலம் படித்தது எமக்கு நல்ல காலமாயிற்று. அகத்திணை புறத்திணை பற்றிய உங்களின் சிந்தனைகள் எங்களில் ஆழமாக வேரோடி விழுதுவிட்டு கிளை பரப்பியது. இலக்கியம் காட்டும் உலகத்தை மட்டும் கண்டு மகிழ்ந்திருந்த எனக்கு அதற்கு பின்னாலும் ஒரு பெரிய உலகம் இருக்கின்றது என்ற உண்மையை உபதேசித்த மெஞ்ஞானி நீங்கள். இப்படி சொல்கின்றார் பேராசிரியர் க. சிவத்தம்பியின் மாணாக்கர்களில் ஒருவரான கலாநிதி எஸ். சிவலிங்க ராஜா. அடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முதல் தொகுதி மாணவியர்களில் ஒருவரான திருமதி சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் பேராசிரியர் சிவத்தம்பி குறித்து அவரது ஆளுமை குறித்து தன்னுடைய கருத்துக்களை அடுத்து தருகின்றார்.
நான் காப்போத்த உயர்தர பரீட்சையில் மகாஜனா கல்லூரியில் படித்த காலத்தில் எங்களுக்கு தமிழ் மொழி ஒரு பாடமாக அமைந்திருந்தது. அப்பொழுது சங்க காலத்தில் இருந்து 20ஆம் நூற்றாண்டு, அதாவது நவீன இலக்கியம் வரை எங்களுக்குரிய பாடத்திட்டம் அமைந்திருந்தது. ஆனால் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் பண்டிதர்களாகவும் வித்துவன்மராகவும் இருந்தபடியால் அவர்களால் அந்த நவீன இலக்கியம் என்ற பகுதியை அவர்களால் சிறப்பாக படிப்பிக்கவோ எங்களுக்கு எடுத்துச் செல்லவோ முடியாமல் இருந்த காலத்தில் நாங்கள் இதற்கு என்ன செய்யலாம், நவீன இலக்கியம் பற்றி யாரிடம் போய் படிக்கலாம் என்றெல்லாம் தேடி திரிந்த காலத்தில் தற்பொழுது இந்த சிவன திரு ஆவண்ணா சிவனேச செல்வன் அவர்கள் இதழியல் துறை பொறுப்பாளராக தற்பொழுது கொழும்பில் கடமையாற்றி சிவனேச செல்வன் அவர்கள் அப்பொழுதுதான் அவர் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளிவந்து வேலை தேடி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்பொழுது நாங்கள் அவரிடம் சென்று எங்களுக்கு நவீன இலக்கியம் பற்றி சொல்லித்தாருங்களேன் கொஞ்சம் என்று கேட்ட பொழுது அவர் தான் எங்களுக்கு முதன் முதல் கைலாச பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய இலக்கிய பணி, அவர்களுடைய விமர்சன பாங்குகள், மற்றது அவர்கள் சிறுகதை நவீன இலக்கியங்கள் எல்லாத்தையும் எப்படி நோக்குகிறார்கள் என்பதெல்லாவற்றையும் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு மிக சிறப்பாக அவர் எங்களுக்கு எடுத்து விளக்கியிருந்தார். அதற்கு பின்னர் தான் நான் குறிப்பாக 1975ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முதல் முதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவ தொகுதியில் நானும் ஒருத்தி. அப்பொழுது நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பொழுது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அங்கு அப்பொழுது கடமையாற்றவில்லை. நான் சென்ற பொழுது பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தலைவராக, பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக அப்பொழுது பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் தான் இருந்தார். அப்பொழுது அவரிடம் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் பிறகு 1977 அல்லது 78 எனக்கு இன்று சரியாக நினைவில்லை. இப்பொழுது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கடந்த நிலையில் அநேகமாக 77 அல்லது 78ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியராக, தமிழ் துறை பேராசிரியராக கடமையேற்றுவதற்காக வருகிறார். அப்பொழுதுதான் நாங்கள் அவரை முதன் முதலாக நான் சந்திக்கிறேன். சந்திக்க பொழுது எங்களுக்கு இவர் தமிழ் எடுப்பார், இவர் தான் தமிழ் கற்பிக்க போறார் என்றெல்லாம் எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. அப்படித்தான் அவரோட பேராசிரியர் சிவத்தம்பி ஒரு அறிமுகம் எனக்கு அப்பொழுதுதான் கிட்டியது.
அந்த அவருடைய அந்த அறிமுகம் உங்களுக்கு வாய்த்த பின்னர் அவருடைய அறிமுகம் என்பதற்கு முன்னர் ஏற்கனவே அவர் வழங்கிய ஆய்வு கட்டுரைகள், விமர்சன கட்டுரைகளை நீங்கள் படித்து ஒரு நவீன இலக்கியங்கள் குறித்த ஒரு தெளிந்த பார்வையை பெற்றிருக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். பின்னர் அவரை சந்தித்த பின்னர் அவருடைய ஆளுமை குறித்து எப்படி நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்கள்?
எங்களுக்கு அவர் பல்கலைக்கழகத்தில் எனக்கு அவர் எடுத்த பாடம் நாடகமும் அரங்கமும் என்ற ஒரு பாடம், சிறப்பு பாடமாக நான் சிறப்பு தமிழில் சிறப்பு பட்டதாரிக்குரிய நெறியை மேற்கொண்டபடியால் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் எனக்கு நாடகமும் அரங்கியலும், ஈழத்து சிறுகதை இலக்கியம், தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரம் போன்ற பகுதிகளைத்தான் எனக்கு அவர் கற்பித்தார். நாங்கள் தமிழ் சிறப்பு மாணவர்கள் அப்பொழுது 2 பேர் தான் அவரிடம் கல்வி கட்டினாங்க. அப்ப அவர் கொஞ்சம் பெரிய பெருத்த உருவ தோற்றம் உள்ளவர், அவரிடம் படியாளர் அங்கேங்கிற வகுப்ப எங்களுடைய விரிவிர மண்டபத்துக்கு வந்து 2 பேருக்காக அவர் வந்து விரிவிர நடத்துவது சற்று சிரமமான பணியாக இருந்தபடியால் அவர் எங்களை சொல்வார், நீங்கள் 2 பேரும் வாங்கோ பிள்ளைகள் எந்த அறைக்கு வாங்கோ என்று சொல்லி அவருடைய காரியாலயத்துக்கு போய் நாங்கள் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்துதான் நாங்கள் படிப்போம். அப்பொழுது அந்த பேராசிரியர் சிவத்தம்பின்ற அந்த தமிழ் இலக்கிய மூச்சு அதைத்தான் நாங்கள் சுவாசித்தோம்னு சொல்லுவோம். அப்படி மிக மிக அண்மையிலா ஒரு மிக அண்மையான ஒரு இதுல இருந்துதான் நாங்கள் அவரிடம் படிச்சினாங்க. அப்படி படித்து கொண்டு போயிருக்க அவருங்களுக்கு அந்த நாங்கள் இப்ப சங்ககாலத்தின் சடங்கு முறைகளை பற்றி படிப்பித்து கொண்டு போய் நாங்கள் சங்ககாலத்துக்குள்ளேயே கொண்டு போய் சேர்த்திருவேன். அங்க நடந்த சடங்குகள், அங்க நடந்த சம்பிரதாயங்கள், அங்க நடந்த கூத்து முறைகள் அப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொள்வார். அதே மாதிரி சிலப்பதிகாரம் பற்றி படிப்பிக்க போகைக்கு அந்த சிலப்பதிகார காலத்துல மாதவிந்த கூத்து இதுகள் அந்த அப்படி அந்தந்த காலத்துல என்னென்ன சிறப்பா இருக்கிறோ அந்தந்த இதுக்குள்ள எங்களையும் அதுக்குள் அமர்த்திடுவார். அதுதான் அவருடைய ஒரு சிறந்த ஒரு திறமை என்றுதான் நான் சொல்லுவேன்.
அவருடைய அந்த விரிவுரை திறமையோடு விமர்சன துறையிலும், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சிவத்தம்பி அவர்களுடைய அந்த விமர்சன பார்வை என்பது நன்காக சிலாகிக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா?
அவற்ற விமர்சன இதுகளை பற்றி சிறப்பாகத்தான் எல்லோரும் இன்றைக்கு தமிழிலை தமிழ் உலக அரங்கில தமிழ் இலக்கியத்துல சிவத்தம்பி சேரப்போலி ஒரு விமர்சன விற்பனரை நாங்கள் எங்கேயுமே காணலாது. அது என்ன அது எங்களுக்கு மிக எல்லா எனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் அது. அவரை போல ஒரு சிறந்த விமர்சகரோ அல்லது பழந்தமிழ் இலக்கியமாக இருந்தா, நவீன இலக்கியமா இருந்தா என்ன, சுரநாய்வண்டா என்ன, நாடகமோ விமர்சனமா சமூகவியல் மானடவியல் எந்த விதத்தில் எடுத்தாலும் அவருக்கு மிக அவர் தான்.
யாழ் பல்கலைக்கழகத்தின் முதல் தொகுதி மாணவிகளில் ஒருவரான திருமதி சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் பேராசிரியர் க. சிவத்தம்பி குறித்த தன்னுடைய பார்வையை வழங்கியிருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்ற முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பாலசுகுமார் அவர்கள் தன்னுடைய ஆசான் கா சிவத்தம்பி பற்றி இப்படி கூறுகின்றார்.
பேராசிரியர் சிவத்தம்பி பற்றி நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளை தந்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இதை நான் ஒரு மிக முக்கியமான விஷயமாகவே கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கிற பொழுது உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களுக்கு எல்லாம் ஒரு பெருந்தகையாக ஒரு பேராக நாம் மதித்து போற்றக்கூடிய ஒருவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். தமிழ்நாட்டையும் கடந்து தமிழ்நாட்டில் இருந்தும் கூட தமிழகத்திலுமே மிகப்பெரிய மதிப்பு தமிழகத்தில் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்களும் தமிழாரவர்களும் மதிப்பு வைத்திருக்கின்ற ஒரு பேராசிரியர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். அவருடைய நினைவுகளை அவர் பற்றிய விஷயங்களை நான் இங்கு பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு 1977 தொடக்கம் 1981 வரை நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பை மேற்கொள்கிற பொழுது அவர் என்னுடைய ஆசானாக இருந்தவர். அவருக்கு கீழ் நான் படித்ததை இட்டு நான் பெருமைப்படுகிறேன். அவர் எங்களுக்கு பல விஷயங்களை அந்த காலகட்டத்திலே அந்த 4 வருஷங்கள் பட்டப்படிப்பை மேற்கொண்ட பொழுது பல விஷயங்களை அவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நான் தமிழ் சிறப்பு பாடத்தை தமிழ் சிறப்பு பாடமாக தமிழை சிறப்பு பாடமாக படித்த பொழுது அவரோடு 4 வருஷமும் அவர் எனக்கு விரிவுரையாளராக ஆசானாக இருந்திருக்கிறார். இந்த 4 வருஷங்களிலே தமிழ் பற்றியதான பல ஆழமான தேடுகளை ஆழமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஊக்க சக்தியாக பேராசிரியர்கள் இருந்தார்கள். நான் அந்த காலத்திலே அங்கே பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுது நீ வாசி வாசி என்று சொல்லி என்னை வாசிப்பதற்கு தூண்டியவர் அவர். நான் லைப்ரரியிலே போய் 28 லைப்ரரியினுடைய கடைசி மணி அடிக்கும் வரையிலே இருந்து வாசிப்பேன். அந்த காலகட்டத்தில் தான் நான் முற்றுமுழுதா நாவல் தமிழ் நாவல் இலக்கியம் என்பது எங்களுக்கு ஒரு தனி பாடமாக இருந்தது. அந்த பாடத்தை நான் தனியாகவே எனக்கு அவர் படிப்பித்தார். அதே போல அகத்தினை தமிழில் சங்ககால அகத்தினை மரபை எனக்கு அவர் தனியாக நானே அவரிடம் தனியாளாக படித்தேன். அதோடு சேர்த்து தொல்காப்பியத்திலே அகத்தனை மரபு நாடகம் அரங்கியலும் எனக்கு எனக்கு சிறப்பாக படிப்பிக்கப்பட்ட பாடங்கள். இதை விட பொதுவாக மற்ற மாணவர்களோடு சேர்ந்து தமிழ் சிறப்பு பாடத்திலே பல விஷயங்களை நான் அவரோடு அவரிடம் பெற்றுக்கொண்டேன். குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய படிப்பித்தல் என்பது அவருடைய விரிவுரைகள் மிக ஆழமானதாக இருக்கு. நாம் சில பேருடைய விரிவுரைகளை பார்க்கிற பொழுது எப்பொழுது அந்த விரிவுரைகள் முடியும் என்று நாங்கள் நினைப்பதுண்டு. ஆனால் அவருடைய விரிவுரைகள் அப்படி அல்ல, சலிக்காமல் அழுக்காமல் எத்தனை மணிக்கு அளவும் கேட்கக்கூடியதாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த விரிவுரைகள் அமைந்திருக்கு. அவர் சில வேளையில 12 மணிக்கு விரிவுரைகள் தொடங்கினார். நான் தனியே அவருடைய படித்த பொழுது கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாரங்கள் 5 மணித்தியாரங்கள் அந்த விரிவுரைகள் நீண்டு கொண்டே இருக்கு. அந்த விரிவுரைகள் நடத்தப்படுகிற பொழுது அது ஒரு விரிவுரையாக இல்லாமல் ஒரு பகிர்தலாக நான் ஒரு உரையாடலாகவே அது அமைந்திருக்கு. அப்பொழுதுதான் பல விஷயங்களை அந்த சில வேளை பாடத்துக்கு அப்பாலும் சென்று பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக எனக்கு இருந்தது. தனியே அந்த பாடப்பரப்போடு மாத்திரம் இல்லாமல் அந்த பாடத்தோடு தொடர்புடைய பல விஷயங்களையும் உலகளாவிய தழுவி வருகிற பொழுது அது நமக்கு பரந்த அறிவை தரக்கூடியதாக அவருடைய விரிவுரைகள் அமைந்திருந்தன. குறிப்பாக இன்னும் நான் மேலும் சொல்ல போனால், நான் அவருடன் சிறப்பாக பயின்ற பாடங்கள் என்று சொல்லுகிற பொழுது நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த நாடகம் அரங்கியல் என்கிற பாடம். இந்த நாடகம் அரங்கியல் அந்த காலத்திலே பல்கலைக்கழகத்தில் ஒரு தனி ஒரு பாடமாக இருக்கவில்லை. அதே போல காப்போது உயர்தரத்திலும் கூட தனியொரு பாடமாக இருக்கவில்லை. அதன் பிற்பாடுதான் அது 1980களுக்கு பிறகுதான் அது தனியொரு பாடமாக காப்போது உயர்தரத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போல பல்கலைக்கழகத்திலுமே தமிழ்மொழி மூலமாக இந்த பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பாடத்தை காப்போட்டோ உயர்தரத்துக்கு அறிமுகப்படுத்தியதில் பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய பங்கு மிக முக்கியமானது. அந்த இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு பாடமாக அது மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் மிகுந்த முக்கிய பங்கு ஆற்றியவர்கள். ஆனால் இன்றைக்கு பல பேர் அவரிடம் படித்து வந்த பல பேர் அதை மறந்து பேசுகிற நிலைமைகளும் காணப்படுகிற பொழுது நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஆகவே பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய பணி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்த ஒன்று. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடங்கி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அவர் இறுதியாக பணியாற்றிய காலம் வரையிலே அவருடைய பங்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுமை வளர்ச்சியிலே பலரை உருவாக்கியதிலே பல இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்திருக்கிற அவர்கள் அவருடைய மாணவர்கள் அவர்கள் எல்லோருமே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து அவரிடம் பயின்று வெளியேறியவர்கள். அவரிடம் பயின்றவர்கள் மிக ஆளுமை உடையவர்களாக வெளிப்பட்டார்கள். அவரிடம் பயின்றவர்கள் சோறை போனதில்லை. அந்த அளவுக்கு அவருடைய விரிவுரைகள் அவருடைய நேரடி மாணவர்களாக இருந்த எங்களுக்கு அது மிக பெரும் புயராகவே நாங்கள் கருதுகிறோம்.
இப்படியாக பேராசிரியர் பாலசுகுமார் அவர்கள் தன்னுடைய கருத்துரையை வழங்கியிருந்தார். தொடர்ந்தும் பாலசுகுமார் அவர்கள் பேராசிரியர் க. சிவத்தம்பி அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலே எவ்வளவு தூரம் ஈடுபாடு காட்டியிருந்தார் என்பதை இவ்வாறு கூறுகின்றார்.
கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அவர் வந்து பணியாற்றிய காலத்தை இங்கு நான் குறிப்பிட வேண்டும். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அவர் 2 வருடங்கள் வருகை பேராசிரியராக அவர் வந்து பணியாற்றினார். பொழுது அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பல மிக முக்கியமான விஷயங்களை தொடங்குவதற்கு அவர் காரணகர்த்தாவாக இருந்தார் என்பதை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே உயர்மட்ட படிப்புகள் அதாவது முதுதத்துவமானி தத்துவமானி படிப்புகள் அதாவது எம்ஏ எம்ஃபில் பிஎஸ்டி ஆகிய கற்கைஞர்களை தொடங்குவதற்கான பாடத்திட்ட வரவை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் பிரதானமாக இருந்து அந்த பணியை செய்தார்கள். அதோடு சேர்ந்து பேராசிரியர் மௌனகுரு சித்திரலேகா மௌனகுரு போன்றவர்களும் இணைந்து அந்த வேலைகளை செய்தார்கள். ஆனால் அதற்கான ஒரு திட்ட வரவை உருவாக்குவதற்கு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தான் அடிப்படையாக இருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த உயர்பட்ட படிப்பை தொடர்ச்சியாக நடத்துவதற்குரிய விரிவுரைகளை கூட பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு அந்த வகையிலே தமிழ் நாடகம் அரங்கியலும் நுண்கலை ஆகிய பாடங்களிலே இன்றைக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே முதுமாணி முது தத்துவமாணி அதாவது எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஆகிய பாடங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன. அந்த வகையிலே அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்வதற்கு காரணமாக அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தார்கள். அதாவது நான் அவரிடம் மாணவனாக இருந்தது ஒரு 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 கட்டம். பின்னாளில் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது அதனுடைய அவருக்கும் எனக்குமான தொடர்புடைய இரண்டாவது கட்டம். அப்படி பணியாற்றுகிற போதுதான் இத்தகைய முயற்சிகள் அவருக்கு அவர் மிக முக்கியமான ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அடுத்து இரண்டாவதாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சுவாமி விவேகானந்தா இசை நடன கல்லூரியை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கிற முயற்சியிலே அந்த இணைக்கிற பொழுது எத்தகைய ஒரு திட்ட முன்னறிவு வந்து அதற்கு தேவைப்பட்டது. அதாவது இணைப்பதற்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு இந்த சுவாமி விவேகானந்தா இசை நடன கல்லூரியை இணைப்பதற்கு ஒரு திட்ட முன்வரைவு தேவைப்பட்டது. ஆகவே அந்த திட்ட முன்வரவை தயாரிப்பதற்கு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் மிக முக்கியமான ஒருவராக இருந்தார். பலரும் அதோடு இணைந்து பணியாற்றினாலும் கூட பேராசிரியர் மௌனூர் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றினார். ஆகவே சிவத்தம்பி அவர்கள் தான் அதனுடைய அடிப்படையாக இருந்து தொழிற்பட்டார். அடுத்த மூன்றாவதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அவர் எங்களுடைய சிறப்பு மாணவர்களுக்கு தமிழ் சிறப்பு மாணவர்கள் நுண்கலை சிறப்பு மாணவர்கள் நாடக அரங்கியல் படிக்கிற மாணவர்களுக்கு அவர் விரிவுரைகளை நிகழ்த்தினார். அப்ப இந்த மூன்று வகையான பணிகளை அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே செய்தார். அது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 2 வருஷங்களாக அவர் பணியாற்றிய பொழுது நாங்கள் அதை ஒரு மிக பெருமையாக கருதுகிறோம். பீடாதிபதியாக வந்த பொழுது பல விஷயங்களை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டேன். அவருடைய ஆலோசனைகள் எனக்கு மிகுந்த வழிகாட்டியாக அமைந்தன. அதாவது அவருடைய ஆலோசனைகள் அதாவது சில ஆராய்ச்சி முயற்சிகளை செய்வதற்கும் சில கருத்தரங்குகளை நிகழ்த்துவதற்கும் ஆகவே ஒரு அகடமிக் என்ற வகையிலே ஒரு கல்விசார் பேராசிரியர் என்ற வகையிலே ஒரு பல்கலைக்கழக ஒரு புத்திஜீவி என்ற வகையிலே அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு அவருக்கு இருந்த தொடர்பு என்பது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாச்சார பீடத்தை மேலும் ஆளுமை உள்ளதாக ஆளுமை உள்ள பட்டதாரிகளை உருவாக்குவதற்கான ஒரு பின்புலத்தை அவர்கள் எங்களுக்கு அளித்தார்கள். அதைத் தொடர்ந்தும் எங்களுடைய மாணவர்களுக்கு கொழும்பிலே பல அவர பிற்காலத்திலே இங்கு வர முடியாமல் போனாலும் கூட நாங்கள் கொழும்புக்கு அவரிடம் எங்களுடைய மாணவர்களை அனுப்பி அவருக்கு அவரிடம் கற்பதற்கான வசதிகளை செய்து கொடுத்தோம். எங்களுடைய மாணவர்கள் கொழும்புக்கு சென்று அவரிடம் கற்றார்கள். இப்படி கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் அவருக்குமான தொடர்புகள் மிக முக்கியமானது. அதை விட கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உலக நாடக தின விழா நடைபெற்ற பொழுது அவர் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார். நான் அங்கு பணியாற்றிய பொழுது அந்த உலக நாடகத்தின விழாக்களிலே அவருடைய பங்கு மிக முக்கியம். அவருடைய ஆலோசனைகள் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்தன. இப்படி கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு அவருக்கான உறவு என்பது அவர் இன்று வரையிலே தொடர்கிற ஒரு உறவாகவே உள்ளது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவள விழா காணும் பேராசிரியர் க. சிவத்தம்பி. சிறப்பு பெட்டக நிகழ்ச்சி. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சோ சந்திரசேகரம் அவர்கள் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி பற்றி குறிப்பிடும் பொழுது இவ்வாறு சொல்கின்றார். தமிழ்துறை சார்ந்த சிறப்பறிஞராக விளங்கிய பேராசிரியர் தமிழ் இலக்கிய ஆய்விலும் விமர்சனத்திலும் பன்னறி ஆய்வு முறையை பயன்படுத்திய அதே வேளையிலே பொருளியல், சமூகவியல், மானிடவியல், கல்வியியல் முதலிய பிற துறைகளிலும் தேர்ச்சி பெற்ற கல்விமானாக விளங்கினார். யாழ்ப்பாண சமூகத்தை விளங்கிக் கொள்ளல் என்ற தலைப்பில் ஆரம்பித்து அவர் எழுதிய ஏராளமான கட்டுரைகள் மலையக கலாச்சாரம் நாட்டாரியல் பற்றிய நூலொன்றின் தொகுப்பாசிரியராக பணியாற்றியமை, இலங்கையில் இனப்பிரச்சினை பற்றிய பேராசிரியரின் எழுத்துக்கள் என்பன அவரை பல்துறையும் கற்றறிந்த கல்விமானாக இனங்காண எமக்கு உதவுவன. எத்தனை போற்றுதலுக்குரிய பெரியாராக இருந்த போதிலும் அவர்களுடைய சமூக நேய சாராத எதிர்மறை கருத்துக்களை வரலாற்று ஆவணங்களிலிருந்து அகழ்ந்தெடுத்து காய்தல் உவத்தல் இன்றி விமர்சிக்கும் போக்கு, அத்தகைய விமர்சனங்களால் ஏற்படக்கூடிய கண்டனங்களை உறுதியுடன் எதிர்நோக்கும் துணிவு என்பவை பேராசிரியரிடம் யாம் கண்டுகொண்டவை. இவை யாவும் கல்விமானுக்குரிய பண்புகளாகவே கண்டு தெளிய வேண்டும்.